போராட்ட வீரர்கள் தான் எத்தனை எத்தனை, அவர்களுள் தமது நாவன்மையால் ஆங்கில அரசாங்கத்திற்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கியவர் வீரர் சத்தியமூர்த்தி. நாளை அவரது பிறந்த நன்னாள். அதனையொட்டி இன்று இப்போது வீரர் சத்தியமூர்த்தியின் விடுதலை வேட்கை குறித்து உரையாற்றுகிறார் கே ஆர் ஏ நரசையா அவர்கள். கேட்போம், பெருமிதம் கொள்வோம்.
இந்திய சுதந்திர போராட்டத்தின் பெரும் தூண்களாக இருந்த சிலரில் முக்கியமானவர் வீரர் சத்தியமூர்த்தி. அவர் வீரர் என்று அறியப்பட்ட போது சென்ட்ரல் அசம்பிளியில் ஆங்கிலேயர்களுக்கு அவர் பயத்தையே உண்டாக்கியதனால்தான் இந்த பெயர் வந்தது. அவரது சப்ளிமெண்டரி கேள்விகளை கேட்டு கலங்கிய சர் ஜேமஸ் கிரிக் என்பவர் சத்தியமூர்த்திக்கு சப்ளிமூர்த்தி என்ற பெயரையே வைத்திருந்தார். அவர் அன்று சொன்னது, சத்தியமூர்த்தியின் கேள்விகள் நயகரா நீர்வீழ்ச்சியைப் போல வரும், ஆனால் நயகரா கூட குளிர்காலத்தில் உறைந்து விடுவது போல இவரது கணைகள் என்றுமே உரையாதவை. அவரது கேள்விகள் இயந்திர துப்பாக்கியிலிருந்து வரும் குண்டுகள் போல தொடர்ந்து வரும். இது அதிகார வர்க்கத்தையே உழுத்து உழுக்கி விட்ட வேண்டும் என்று பேசப்பட்டது. அப்பொழுது முதல் முறையாக அவர் பேசின சிறந்த பேச்சு 1926 பாரதியாரின் நூல்கள் பறிமுதல் செய்யப்பட்ட பொழுது அதை பற்றியதாகும். சத்தியமூர்த்தி ஒரு நாடக நடிகர் கூட, நன்றாகவும் பாடுவார். ஆகையால் இந்த விஷயத்தை குறித்து அவர் பேசும் முன் சிறந்த முறையில் பாரதியின் சில தேசிய கீதங்களை கவுன்சில் கூட்டத்திலேயே முழங்கிவிட்டார். பிறகுதான் பாரதியை குறித்து பேசினார். தடை செய்யப்பட்ட அந்த பாடல்கள் இவர் பாடியதன் மூலம் கூட்டத்தின் பதிவேடுகளில் பதிவும் செய்யப்பட்டு விட்டன. அதாவது எது தடை செய்யப்பட்டதோ அது பதிவே செய்யப்பட்டு விட்டது. அவர் பேசியது, இந்த விஷயத்தை குறித்து பேச நான் அதிகமாக விளக்க வேண்டியதில்லை. ஒரு தமிழனின் அல்லது தமிழ் மொழியை அறிந்தவனின் அல்லது ஒரு தேசப்பற்று உடையவனின் அல்லது தேசப்பற்று இருப்பதை ஒரு பயம் என கருதாதவனின் இந்த சம்பவத்தை பற்றிய உணர்ச்சிகளை நான் கூற வேண்டியதில்லை. தமிழ் மொழி என்ற ஒரு மொழி இருக்கும் வரை, கடைசி தமிழன் உயிருடன் இருக்கும் வரை பாரதியின் பாடல்கள் விலையுயர்ந்த பொக்கிஷமாகத்தான் கருதப்படும். நீங்கள் பாரதியின் எல்லா நூல்களையும் பறிமுதல் செய்துவிடலாம், ஆனால் எங்கள் வேதங்களைப் போல, அதாவது ஒரு வார்த்தை கூட எழுதப்படாத அவை, யுகாந்திரமாக காதால் கேட்கப்பட்டு வாயால் பாடப்பட்டவை போல பாரதி பாட்டுகளும் எல்லோராலும் பாடப்படும். இதே பாரதி இம்மாதிரியான ஒரு அடிமை நாட்டில் இல்லாது சுதந்திர நாட்டில் இருந்திருந்தால் ஆஸ்தான வித்வானாக ஆக்கப்பட்டிருப்பார். ஆனால் பாரதியோ தனது நாட்டை விட்டு சென்று பிரெஞ்சு நாட்டின் பாண்டிச்சேரியில் வாழ நேர்ந்து விட்டது. ஆனால் அவர் இறந்த போது அவரது மனம் துடித்திருக்கும். இவ்வளவு புத்திஜீவி நடத்தை மூலம் அரசு பாரதியின் பாட்டுகளை இன்னும் பிரசித்தி பெறத்தான் செய்யும். உங்களால் புஸ்தகங்களை பறிமுதல் செய்ய முடியும், ஆனால் இதுவரை எந்த அரசாலும் கண்டுபிடிக்க முடியாதது எப்படி மனிதனின் மனத்தினுள் இருக்கும் உணர்வை பறிக்க முடியாது என்பதுதான். ஆகையால் பாரதியின் பாட்டுகள் எங்கள் மனத்தில் எப்பொழுதுமே நின்று கொண்டிருக்கும். முதல் முதலாக சத்தியமூர்த்தியின் பேச்சு திறன் கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் தான் கேட்கப்பட்டது. 1917 காஞ்சிபுரத்தில் சரோஜினி நாயுடு தலைமையில் காங்கிரஸ் கூடிய போது 1918 மே மாதம் அவரது பேச்சு ஒரு திருப்பு முனையாக அமைந்திருந்தது. அப்போது சரோஜினி நாயுடு குறிப்பிட்டது, எ பெஸ்ட் மாடல் இன் பார்லிமெண்டரி ஆரேட்டரி என்று சொன்னாராம். 1919 சத்தியமூர்த்தி சுதந்திர போராட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்ததற்கு காரணம் அப்பொழுது ஆங்கிலேயரால் கொண்டு வரப்பட்ட ரௌலட் சட்டம். மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இந்த ரௌலட் சட்டம் ஜஸ்டிஸ் ரௌலட் என்பவர் தலைமையில் இருந்த ஒரு கமிட்டியால் பரிந்துரைக்கப்பட்டது. அது அரசியல் பயங்கரவாதத்தை பற்றியது, தீவிரவாதத்தை எதிர்த்தது. முக்கியமாக வங்காளத்திலும் பஞ்சாபிலும் அன்று இருந்த நிலையை ஆராய அது அமைக்கப்பட்டது. இது டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915 என்று அழைக்கப்பட்ட ஒரு சட்டத்திற்கு இன்னும் மெருகை கூட்டியது. இதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது. அந்த விதிக்கு கருப்பு விதி என்று பெயரும் வைத்தது. இந்த ஆக்டினுடைய விளைவுதான் ஜாலியன் வாலாபாக். ஜெனரல் ரெஜினால்டு டயர் என்பவர் அப்பொழுது நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 379. போரில் கூட இவ்வளவு பேர் ஒரே நாளில் சாக மாட்டார்கள். இதை எதிர்த்து காங்கிரஸ் போர் முழக்கம் எழுப்பியது. இது நடந்த நாள் 13 ஏப்ரல் 1919. இதைத் தொடர்ந்து இங்கிலாந்தில் ஒரு விசாரணை கமிஷன் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு காங்கிரஸ் கமிட்டி ஒரு குழுவை அனுப்பி வைத்தது. அதற்கு காரியதரிசியாக சத்தியமூர்த்தி தான் சென்றார். ஏப்ரல் மாதம் 29 1919 அவர் லண்டன் சென்றார். அப்போது தொடர்ந்து 6 மாதங்கள் இங்கிலாந்திலும் அயர்லாந்திலும் இருந்தார் சத்தியமூர்த்தி. அந்த நாட்களில் சுமார் 60 கூட்டங்களில் அவர் பேசி சாதாரண ஐரோப்பியர்களுக்கு இந்தியாவின் நிலைமையை விளக்கினார். அப்பொழுது சில ஆங்கிலேயர்கள் இவரது பேச்சு திறனை கண்டு வியந்து, ஒரு இந்தியன் ஆங்கிலேயர்களோட சிறந்த முறையில் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் என்று கூறி அதை பத்திரிகைகளிலும் விவரித்தார்கள். அப்பொழுதுதான் மாண்டேகு செம்ஸ்போர்ட் என்ற இருவர் சீர்திருத்தங்களுக்காக ஒரு கமிஷனுக்காக நியமிக்கப்பட்டனர். அதிலிருந்த மாண்டேகு இவரது ஆங்கில புலமையை கண்டு வியந்தார். 1923 சி.ஆர். தாஸ் சென்னை வந்தபோது சத்தியமூர்த்தி அவரது சிறந்த சீடராகிவிட்டார். ஆகையினால் அவர் காந்திஜியின் கொள்கைக்கு எதிராக, அதாவது காந்தி வந்து தேர்தலில் இறங்கக்கூடாது என்று சொன்னதை எதிர்த்து தேர்தலில் களத்தில் இறங்கினார். அப்படி இறங்கி அமோக வெற்றியுடன் தேர்ந்தெடுக்கவும் பட்டார். மெட்ராஸ் சட்டசபையின் அங்கத்தினராக பதவியேற்றார். அப்படித்தான் அவர் ஒரு சிறந்த சட்டசபை பேச்சாளராகவும் அறியப்பட்டார். முதல் முறையாக 1919-20 சி.ஆர். தாஸ் பி.ஜி. திலக் முதலியோரோடு சேர்ந்து காந்தியின் கொள்கைகளையே எதிர்த்தார். ஆனாலும் பின்னால் மகாத்மாவின் அழைப்பை ஏற்று தான் நன்றாக நடத்தி கொண்டிருந்த வக்கீல் தொழிலை விட்டு வெளியேறி வந்தார். ஆனால் அன்று இவர் மகாத்மா காந்திக்கு எழுதிய கடிதமும் அதற்கு மகாத்மா காந்தி இவருக்கு தந்த பதிலும் இன்றும் சிறந்த கடிதங்களாக கருதப்படுகின்றன. 1921 வந்த திருப்பங்களால் காங்கிரஸை விட்டு வெளியேறி சி.ஆர். தாஸ் அன்று தொடங்கிய ஸ்வராஜ் பார்ட்டி என்ற பார்ட்டியில் இவர் இணைந்து கொண்டார். அவருடன் சேர்ந்தவர்கள் மோதிலால் போன்றவர்கள். ஆனால் 1923 இந்த ஸ்வராஜ் பார்ட்டி காங்கிரசுடன் இணைந்தே செயல்பட்டது. இதே வருடம் இறுதியில் அமைக்கப்பட்ட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருந்த சென்னையில் இருந்த 127 அங்கத்தினர்களில் 96 தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த கவுன்சிலின் 3 வருட காலத்தில் சத்தியமூர்த்தி கேட்ட கேள்விகள் மட்டும் 700 கேள்விகள். அதில் ஒரு பங்கு கூட யாரும் கேட்டதில்லை. 1939 டிசம்பர் 28 ஒரு முக்கியமான நாளாகும். அன்று காங்கிரஸ் தனது கொடியை எல்லா இடத்திலும் ஏற்றி அதற்கு வந்தே மாதரம் கீதம் பாட வேண்டும் என்று விதித்திருந்தது. எல்லா முக்கியமான இடங்களிலும் இது நடத்தப்பட்டது. சென்னையில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு எதிராக இந்த கொடி ஏற்றப்பட்டது. அதை ஏற்றியவர் பார்த்தசாரதி. ஏற்றிவிட்டு தேசிய கீதம் பாடினவுடன் அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். அந்த சத்தியமூர்த்திக்கு மேஜிஸ்ட்ரேட் அன்று 10 ரூபாய் அபராதம் விதித்தார். ஆனால் சத்தியமூர்த்தி அபராதத்தை செலுத்த மறுத்துவிட்டார். அவர் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று இருந்தபொழுது அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு தடவை வார்னிங் என்று சொல்லி விட்டுவிட்டார். ஆனால் தொடர்ந்து 2 நாட்களிலேயே மீண்டும் ஒரு சட்டத்தை மீறினதால் கைது செய்யப்பட்டு அதே மேஜிஸ்ட்ரேட்டால் 6 மாதம் கடும் காவல் தண்டனை அளிக்கப்பட்டார். ஆனால் 3 மாதத்திற்கு பிறகு ஏற்பட்ட காந்தி இர்வன் ஒப்பந்தத்தின் கீழ் மார்ச் 13 விடுவிக்கப்பட்டார். 1931 இறுதியில் மகாத்மா இந்தியா திரும்பி வந்தார். அப்பொழுது தேசபக்தியை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர் முயன்று கொண்டிருந்தார்கள். காந்தி பட்டேல் இருவரையும் ஜனவரி 4 1932 அரசாங்கம் கைது செய்தது. அதற்கு முன்னரே நேருவையும் கைது செய்துவிட்டார்கள். சத்தியமூர்த்தியையும் ராஜாஜியையும் ஜனவரி 9 சென்னையில் கைது செய்தார். ஆனால் இவர்களுக்கு மட்டும் 18 மாத சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. சத்தியமூர்த்தி அப்போது உடல் நலமின்றி இருந்ததால் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது இவருக்கு அப்பெண்டிசிட்டிஸ் ஆபரேஷன் நடந்தது. அப்படி இருந்து கொண்டே அவர் கார்பரேஷன் தேர்தலில் தன்னை ஒரு வேட்பாளராக அறிவித்துக் கொண்டு அதில் ஜெயித்து விட்டார். திரும்பவும் 1934 நவம்பரில் நடந்த தேர்தலில் மிகவும் சிறந்த முறையில் வெற்றி பெற்று கார்பரேஷனில் அங்கத்தினரானார். அப்பொழுதிருந்து ஒரு சுகுண விலாஸ் சபா என்ற ஒரு நாடக கம்பெனியில் சத்தியமூர்த்தி சேர்ந்து சிறப்பாக நாடகங்கள் நடத்தி கொண்டிருந்தார். அவரது சிறந்த நாடகம் மனோகரா, பம்மல் சம்பந்தமொழியாரின் நாடகம். அந்த நாடகங்கள் நடத்தி கொண்டிருந்த பொழுது கூட அவரது மேடையின் முழக்கம் எல்லாமே சுதந்திரத்தை பற்றியதாக தான் இருந்தது. 1939 அவர் மேயராக ஆனார் கார்பரேஷனுக்கு. அந்த 1 வருடத்திற்குள் அவர் செய்த மாற்றங்கள், முக்கியமாக சென்னை நகரத்து நீர்த்திட்டம், அந்த பூண்டி நீர்த்திட்டம் அவரால் தான் வந்தது. அதற்குத்தான் இன்றும் அதற்கு சத்தியமூர்த்தி நீர்த்திட்டம் என்று பெயர் உள்ளது. தொடர்ந்து அவரது தேசபக்தி, அவருடைய தேச பக்தியினால் செய்த பிரசங்கங்கள் இவற்றையெல்லாம் கண்ட அரசு 1940 டிசம்பர் 13 மூன்றாவது முறையாக அவரை கைது செய்து 9 மாத காவலுக்காக சிறை அனுப்பியது. அப்பொழுது அவர் 68 கடிதங்கள் தனது குமாரியான லட்சுமி கிருஷ்ணமூர்த்திக்கு எழுதினார். அவையெல்லாம் தொகுத்து அருமை புதல்விக்கு என்ற நூலாக வெளியிட்டார். அவர் 23 ஆகஸ்ட் 1941 அன்று விடுவிக்கப்பட்டார். அப்பொழுது அவர் உடல்நிலை கொண்டிருந்தது மட்டுமன்றி அவரது பொருளாதார நிலையும் மிகவும் சீர்குலைந்திருந்தது. 4வது முறையாக 1942 ஆகஸ்ட் 11 அன்று அவர் ரயிலில் வந்து கொண்டிருக்கையிலேயே அரக்கோணத்தில் கைது செய்யப்பட்டார். அது அவர் வெள்ளையனே வெளியேறு என்று முழங்கியதற்காக அவருக்கு கிடைத்த பரிசு. அங்கிருந்து அவர் வேலூர் சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் ஒரு காரணமும் காட்டாது சத்தியமூர்த்தியை அன்றைய அரசு அங்கிருந்து அமரோத்தி என்று மத்திய மாகாணங்களில் இருந்த ஒரு ஜெயிலுக்கு மாற்றியது. வேலூர் சென்ட்ரல் ஜெயிலிருந்து அமரோத்திக்கு சென்ற அவர் உடல்நிலை மிகவும் குன்றிவிட்ட காரணத்தால் டிசம்பர் மாதத்தில் மெட்ராஸின் பொது மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். 1943 மார்ச் 28 என்று காலமானார். தேச விடுதலைக்காக போராடிய பல வீரர்களும் நாட்டுக்காக விடுதலைக்காக போராடிய ஒரு பெரிய மனிதர் என்று நாம் சத்தியமூர்த்தியை கூறலாம். ஆகையினால்தான் அவர் வீரர் தியாகி சத்தியமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார்.
வீரர் சத்தியமூர்த்தியின் விடுதலை வேட்கை குறித்து கே.ஆர்.ஏ. நரசையா அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
முதல் இம்மாதம் 23 இலங்கையில் காலை 8:45